ஸோ இன்றைய எல்லாருக்குடைய மாலை வணக்கம். ஸோ இன்றைய நம்ம தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்னைக்கு 4வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் படிக்கிறோம். பகவத்கீதை உண்மையுறிவில் 4:8
பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தேவத்திரு அபய சரணார் வந்து பக்திவிதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணன். ஸோ நம்ம பகவத்கீதையில் தொடர்ந்து 4வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் பகவான் எவ்வாறு இந்த பூமியில் அவதரிக்கிறாருங்கிற விஷயத்தை பகிர்ந்துட்டோம். ஸோ நேற்றைய ஸ்லோகத்திலையும் இன்றைய ஸ்லோகத்திலையும் வந்துட்டு பகவான் வந்து இந்த பூமியில் தோன்றி என்ன அற்புதங்கள் செய்கிறாரு, எதுக்காக இங்கே தோன்றாரு, பகவானுடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா இந்த 2 ஸ்லோகம் அடுத்தடுத்து சொல்லுது. யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரதா அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். ஸோ நேற்றைய ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், எப்பொழுதெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அப்போ பகவான் நிகழ்ந்தோறும் அவதரிக்கிறதா சொல்கிறார். ஸோ அந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகமும். பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகே யுகந்தோறும் அவதரிக்கிறதா பகவான் சொல்கிறார். இப்போ பகவான் இங்கே அவதாரம் பண்ணி என்ன அப்படி அற்புதங்கள் செய்கிறாரு, அவருடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன, பகவான் எதுக்காக இங்கே அவதரிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் நமக்கு சொல்லியிருக்கார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறது. இந்த 2 முக்கியமான பொறுப்பு பகவானுக்கு இருக்கு. ஒன்று பக்தர்களை காப்பது, இன்னொன்று அசுரர்களை அழிப்பது. இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு முக்கியமான தாற்பயம் என்னன்னா, முதல்ல வந்து பக்தர்களை காக்கிறதுங்கிறார், பக்தர்களை காக்கிறது. ரெண்டாவது அசுரர்களை அழிக்கிறது. இந்த அசுரர்களை அழிக்கிறது வந்து பகவானுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. அசுரங்களை கொள்றது வந்துட்டு கிருஷ்ணாவுக்கு ஒரு கஷ்டமான வேலை இல்லை. அவர் கீழே நிறைய தேவதைகள்லாம் இருக்காங்க, முருகர், துர்கா, கணபதி, இந்த மாதிரி இந்திரன், இந்த மாதிரி எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க. அந்த தேவர்கள் மூலமாகவும் பின்ன பகவான் நிறைய அஸ்திரங்கள் வச்சுருக்காங்க, சக்கரா, சுதர்சன் சக்கரம், கதாயுதம், இது மாதிரி எண்ணற்ற அதி அற்புத சக்தி வாய்ந்த அற்புதமான ஆயுதங்களையும் பகவான் வச்சுருக்கார். அப்போது பகவான் வந்து அவர் இந்த லோகத்தில் தோன்றாமையே, அவர் இங்கே வந்து திருவவதாரம் பண்ணாமையே பகவானால் அசுரர்களை வதம் செய்ய முடியும். பகவத்கீதையில் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார், மயாதக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். அவருடைய கடைக்கன் பார்வையினாலே இந்த பௌதிக உலகம் இயங்க ஆரம்பிக்குது. பகவானுடைய பகவான் தன் பார்வையை செலுத்துறதுனாலே இந்த பௌதிக உலகத்தை இயக்கிறாருங்கும்போது அதை அழிக்கிறதுக்கு அவர் என்ன வேணும், அவர் இங்கே நேரடியாக தோன்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ அசுரை அழிக்கிறதோ இல்லை அசுரை தண்டிக்கிறதோ வந்து பகவானுக்கு ஒரு பெரிய முக்கியமான வேலை இல்லை. அது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக பகவானால் செய்ய முடியும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, பக்தர்களை காப்பதுக்காக பரித்ராணாய சாது நாம். சாதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்கே கிருஷ்ணா வந்து சாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஸோ சாதுன்னா யாரு? பொதுவாக ஜனங்க மத்தியில் சாதுன்னா என்ன நினச்சிக்குவாங்க, சாதுன்னா இந்த மாதிரி காவி வஸ்திரம் போட்டிருக்கணும், அப்புறம் பெரிய தாடி வச்சுருப்பாங்க, சாமியாருங்க, மலை குகையில் வாழ்வாங்க, இல்லை மலைப்பிரதேசங்களில் வாழ்வாங்க, இமாலயத்தில் வாழ்வாங்க, அவங்க எல்லாத்தையும் முற்றிலும் திறந்தவங்க, அவங்க இந்த பௌதிக உலகத்தில் அவங்க எந்த ஒரு செயலும் இல்லை அவங்களுக்கு, அவங்க எல்லாத்தையும் திறந்து முழுக்க முழுக்க ஆசிரமத்தில் வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சாமியார், சன்னியாசி அல்லது சாது அப்படிங்கிறது வெளிப்படையாக பொதுவாக ஜனங்க மத்தியில் பரவலாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் சாதுங்கிறதுக்கு வந்து விளக்கம் அப்படி இல்லை. ரொம்ப அழகாக வந்து ஆச்சாரியர் பிரபுபாதர் மாதிரி உள்ள பக்தர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க சாதுன்னா யார். ஸோ சாதுங்கிறவர் வந்துட்டு வெளித்தோட்டத்தில் வச்சு ஒரு சாது இல்லை. வெளித்தோட்டத்தில் ஒரு காவியோட போட்டிருக்கலாம், இல்லை காவியோட போடாமல் இருக்கலாம், அவர் சன்னியாசியாக இருக்கலாம், இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கலாம், இல்லை கிரஸ்த வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், இல்லை இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றவராக இருக்கலாம். ஒரு சாதுவாக இருக்கிறதுக்கு என்ன தகுதினா, ஒரு சாதுவாக இருக்கிறவர் வந்து காவி வஸ்திரம் தான் போட்டிருக்கணும், ஆசிரமத்தில் தான் இருக்கணும், அவர் எல்லாத்தையும் திறந்துருக்கணுங்கிறது இல்லை. ஒரு சாதுங்கிறவர் வந்து கிருஷ்ண பக்தராக இருக்கணுங்கிறதா அதில் தாத்பரியம். ஒரு சாதுங்கிறவர் வந்து கிருஷ்ண பக்தராக இருக்கணும். அதனால தான் இங்கே கிருஷ்ணா இங்கே பரித்ராணாய சாது நாம், சாதுக்களை காப்பதற்காக பக்தர்களை காப்பதற்காக. இப்போ சாதுங்கிறவர் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கலாம், பள்ளிக்கூடத்துலையோ இல்லை காலேஜ்லேயோ படிக்கிறவராக இருக்கலாம், இல்லை அவர் வெளியில் வியாபாரம் பண்ணுறவராக இருக்கலாம், வேலை பார்க்குறவராக இருக்கலாம், இந்த கலியுகத்தில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில், மாடர்ன் வேர்ல்டில் நவீன காலத்தில் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் கம்பெனி அதில் ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், இல்லை சுய தொழில் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவராக இருக்கலாம், அப்புறம் அவர் துறவியாகவும் இருக்கலாம், இல்லை வாக்கை துறந்து முழுக்க முழுக்க இறைவனுடைய சேவையில தன்னை பகவான் கிருஷ்ணனுடைய சேவையில முழுவதும் தன் அர்ப்பணிச்சவராக இருக்கலாம். அப்புறம் அவர் பிரம்மச்சரிய வாழ்க்கை மாணவர் வாழ்க்கையை பயிற்சி பண்ணக்கூடியவராக இருக்கலாம். ஸோ இப்படி நம்ம என்னவா இருக்கோம்னு முக்கியம் இல்லை, நம்ம இல்லற வாழ்க்கையில் இருக்கமா, இல்லை இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கமா, இல்லை இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து முற்றிலும் வந்து இறைவனுடைய ஆத்மீக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கமா, அதெல்லாம் செகண்டரி ரெண்டாவது தான். முதல்ல சாதுங்கிறவர் கிருஷ்ணருடைய பக்தராக இருக்கணும், கிருஷ்ணருடைய பக்தராக இருக்கணும், பகவானுடைய பக்தராக இருக்கணும், அவர் தான் சாது. ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் பகவான்கிட்ட எண்ணற்ற பக்தர்கள், நம்ம வந்து அளவிட முடியாத கணக்கிட முடியாத எண்ணற்ற பக்தர்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் புராணங்களில் பார்க்கலாம். பிரலாத் மகாராஜ், பிரலாத் மகாராஜ் அவர் சாதுவாக கொண்டாடப்படுறார், ஆனால் அவர் ஒரு அசுர குலத்தில் பிறந்திருந்தார். பாண்டவர்கள், பாண்டவர்களும் சாதுக்கள், தெய்வீகமானவங்க, அவங்க வந்து சத்திரிய குலத்தில் பிறந்திருந்தாங்க. நாரதர், நாரதர் வந்து ஒரு தேவ ரிஷி, அவர் பிராமணர். ஸோ இப்படி எல்லா கேட்டகரியிலும் பார்க்கலாம். அப்புறம் எளிமையான சூத்திர குலத்தில் விதுரர் வந்து ஒரு தாசி புத்திரன், அவர் வந்து மிக உன்னதமான பக்தர், பகவானுடைய மிக உன்னதமான பக்தர். அப்போ ஒரு பக்தர் வந்துட்டு எந்த குலத்தில் பிறந்திருக்காரு, எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்காரு, அவர் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல அவர் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ணுறாரா, கிருஷ்ணா மேலே அன்பு வச்சுட்டு இருக்காரா, கிருஷ்ணாவை சரணடைஞ்சிருக்காரா, அவர் தான் சாது. அந்த மாதிரி சாதுக்களை காப்பதற்காக பகவான் நிகழ்ந்தோறும் அவதரிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணருடைய முதல் வேலை என்னென்னா சாதுக்களை காப்பது தான். இப்போ பகவான் வந்து கிருஷ்ண அவதாரம் பண்ணார். ஸோ கிருஷ்ணர் பலராமர் தோன்றுனாங்க, அந்த நோக்கம் என்னது, கம்சனை அழிக்கிறது, கம்சன் சிசுபாலன் தண்டவக்கரன் இந்த மாதிரி நிறைய அசுரங்களை வதம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் கிருஷ்ணா, முதல்ல வசுதேவர் தேவியை காப்பாற்று. ஸோ வசுதேவரும் தேவகி வந்துட்டு தேவகியுடைய சொந்த சகோதரன், சகோதரன் கம்சன், கம்சன் சகோதரனாக இருந்தாலும் தன் தங்கையின் கூட பார்க்காம அவளை ஜெயிலில் போட்டு கொடுமைப்படுத்தினான். அப்போ கம்சன்கிட்ட இருந்து தன் தங்கை காக்கணும். கம்சனை அழிக்கிறது கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம பாகவதத்தில் பார்க்கலாம் கிருஷ்ணர் கம்சன் எப்படி வதம் பண்ணார், ஒரே குத்து தான். கிருஷ்ணா வந்து ஒரு குத்து விட்டார், கம்சன் அந்த குத்திலே இறந்து போனான். அந்த மல்யுத்த காலத்திலிருந்து கிருஷ்ணா வந்து சவுனரன் முஷ்டிகன் மாதிரி அசுரங்கள் எல்லாம் வதம் பண்ணிட்டு அப்படி போய் கம்சனை வந்து அந்த அவருடைய ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பார் கம்சன். அப்படி கிருஷ்ணர் போய் கம்சனை தர தர தரம் இழுத்துட்டு வந்து ஒரு குத்து விடுவார், அவ்வளோதான். ஸோ கம்சன் அழிக்கிறது கிருஷ்ணா சுதர்சன் சக்கரத்தை பயன்படுத்தலை, சாரங்க வில்லை பயன்படுத்தலை, கோபகங்கிற கதையை பயன்படுத்தலை. ஸோ கிருஷ்ணா எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் வெறும் தன் முஷ்டியாலேயே கம்சனை வதம் பண்ணார். ஸோ கம்சனை அழிக்கிறது கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை, ஆனால் முக்கியமாக தன்னுடைய பக்தரான வசுதேவரும் தேவியையும் காப்பாற்றணும். ஸோ வசுதேவர் தேவியும் ஒரு சன்னியாசியோ துறவியோ இல்லை, வசுதேவர் தேவிக்கு சத்திரிய குலத்தில் பிறந்த ஒரு கிரகஸ்தர்கள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க. ஆனால் அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் பௌதிக விஷயங்களை பட்டுதல் கொள்ளாமல் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வில் வாழ்ந்தாங்க. கிருஷ்ணன் மேலே அன்பு, கிருஷ்ணன் மேலே பக்தி, இல்லாட்டி ஏன் கிருஷ்ணரை உன் குழந்தையாக வரணும், கிருஷ்ணரே குழந்தையாக பெற அளவுக்கு பாக்கியம் பண்ணியிருந்தாங்க வசுதேவரும் தேவியும். அந்த பகவானே ஒருத்தர் குழந்தையாக வராங்கன்னா அப்போ எவ்வளோ பக்தி பண்ணியிருக்கணும் அவங்க. அப்படி பகவானே குழந்தையாக இருக்கிறது பக்தி பண்ணவங்க எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாங்க. ஜெயிலில் போயிட்டு அவங்க வந்து தன்னுடைய ஆன்மீக அரச வாழ்க்கையெல்லாம் திறந்து ராஜபோக வாழ்க்கையெல்லாம் விட்டு அவங்க அந்த ஜெயிலில் வந்து ஒரு கைதி போல் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணா வந்துட்டு ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க வந்து ஜெயிலில் வந்து துன்பம் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் வந்து அதை கஷ்டமாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது வந்து கிருஷ்ணருடைய விருப்பமாக இருக்கலாம், கிருஷ்ணனுடைய ஏற்பாடாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய பிரபு வந்து எங்களை காப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட கிருஷ்ணன் மேலே உள்ள பக்தி துளி கூட குறையாமல் அவங்க பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. யார், வசுதேவரும் தேவியும். ஸோ அந்த வசுதேவர் தேவியை காக்கணும், அதுதான் முதல் பிஸ்னஸ். கிருஷ்ணாவுடைய முதல் வேலை என்னது, வசுதேவர் தேவியும் காக்கிறது. ரெண்டாவது தான் கம்சனி வதம் செய்கிறது. தென் அதே மாதிரி தான் பிரகலாதர், பொருளூரில் வந்து பிரபா ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறார். பிரகலாத மகாராஜ் அவர் வந்து 5 வயசு குழந்தை, அவர் என்ன குற்றம் பண்ணிட்டாரு, அவர் பண்ண ஒரே குற்றம் பகவான் நாமத்தை உச்சரித்தது, ஓம் நமோ நாராயணாய, இந்த கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரித்து அவன் பண்ணது குற்றம். அப்போ தன்னுடைய குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த இரணியகசிபு அந்த குழந்தையை கொல்லறதுக்கு திட்டம் போடுறார். குழந்தையை கொள்றதுக்கு பல விதங்களை முயற்சி பண்ணுறார். யார், இரணியகசிபு. யாரை கொள்றதுக்கு, பிரகலாதர், பக்த பிரகலாதர். அப்போ பிரகலாத மகாராஜா வந்து டிஸ்டர்ப் ஆகலை, அவர் வந்து கஷ்டப்படலை, அவர் வந்து எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய கருணை எடுத்துட்டார். அவர் வந்து தன்னுடைய நிலையில முற்றிலும் தன்னை உணர்ந்து ஆத்மாவாக இருந்தார். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, இந்த உடல் இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன சமுத்திரத்தை தூக்கி போடலாம், என்ன மனை வச்சுருந்து தூக்கி போடலாம், என்ன யானை வச்சு மிதிக்கலாம், என்ன பாம்பு வச்சு கொடுத்தலாம், நெருப்பில் தூக்கி போடலாம், இதெல்லாம் பண்ணால் இந்த உடலுக்கு தான் அழிவு ஏற்படுமே தவிர இந்த உடலுடைய ஆத்மா வந்து பகவானுடைய சேவகன், நான் நித்தியமானவன், எனக்கு எந்த அழிவு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு 100% தெளிவாக இருந்தார். ஸோ அந்த பிரகலாத பக்தர் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர், தூய்மையான வைஷ்ணவர். ஸோ அந்த சாது பிரகலாதரை காக்கணும், அந்த சாதுவான பிரகலாத மகாராஜாவை காக்கணும், அந்த பக்தனை காப்பதற்காக தான் பகவான் வந்து நரசிங்க அவதாரம் பண்ணார். ஸோ இரணியகசிபு எப்படி வதம் பண்ணார், வெறும் நகங்களாலே தவக்கர கமல வரே நகமத்பூத சிங்கா தலிதா ஹிரண்ய கஷிபூதனு பிங்கா கேசவதீதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஸ்வரி. வெறும் தன் கூர்மையான நரங்கு நகங்களாலே வந்து பகவான் வந்து என்னை கஷிபோதம் பண்ணார். ஸோ அசுரை அழிக்கிறது பகவானுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, அது ரொம்ப எளிமையா. அந்த அசுரன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தான், இரணியகசிபு வந்து ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டான் தானே. தனக்கு எப்படிலாம் மரணம் வரக்கூடாதுன்னு நினச்சி வரன் கேட்டான் பிரம்மா தேவரிடத்தில். அப்போ பகவான் என்ன பண்ணார், பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தையும் தொடலை. பிரம்மாவுடைய வரம் பொய்யாகக்கூடாது, ஒரு பக்தர் பிரம்மா அந்த பக்தன் கொடுத்த வரம் பொய்யாகக்கூடாது, இன்னொரு பக்தன் பிரலாதரை காப்பாற்றணும். இப்போ அதே சமயத்தில் இந்த இரணியகசிபு வதம் பண்ணணும். இதுதான் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு அவருடைய லீலை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஒரே லீலையில் பல லீலைகளை செய்து முடிப்பவர் கிருஷ்ணா. பிரம்மாவுடைய வாக்கு காப்பாற்றணும், பிரலாத மகாராஜுடைய வாக்கையும் காப்பாற்றணும். பிரலாத சொன்னார், இந்த தூணில் என்னுடைய பகவான் இருக்கார், விஷ்ணு இருக்கார். அவர் எங்கே இல்லை, அவர் எல்லா பக்கம் இருக்கார், அந்த தூணிலே இருக்காருன்னு. இந்த ரெண்டு பக்தருடைய வார்த்தையும் காக்கணும், அதே சமயம் இந்த குழந்தையை காக்கணும். அந்த அசுரன்ட்டிருந்து இந்த அசுரனுக்கு சரியான பாடம் போகட்டணும். ஸோ பகவான் வந்து நரசிங்க அவதார் பண்ணார். இரணியகசிபு எதிர்பார்க்க முடியாத ஒரு அவதாரம், அது மனுஷனா மிருகமானே அவனால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ இப்படி பகவான் வந்துட்டு சாதுக்களை காக்கிறதா ஒரு முதல் பிஸ்னஸ், ரொம்ப முதல் வேலை வந்து சாதுக்களை பக்தர்களை காக்கிறது. பரித்ராணாய சாதுன்னா வினாச்சாய் ச துஷ்கிருதா, துஷ்கிருதின்னா அசுரங்கள், அசுரங்கள் அழிக்கிறது ரெண்டாவது. இந்த துஷ்கிருதிங்கிற வார்த்தையை வந்து பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல கிருஷ்ணா பயன்படுத்துகிறார். நமாம் துஷ்கிருதோ மூடா பிரபத்தியந்தே நராத்தமா மாயாபகிருத ஜான ஆசிரியம் பாவம் ஆசிரிதா. யாரெல்லாம் துஷ்கிருதின்னு கிருஷ்ணா சொல்கிறார், துஷ்கிருதினா அசுரத்தன்மை வந்தவர், கெட்டவர்கள் அசுரர்கள். யாரெல்லாம் சொல்கிறார் கிருஷ்ணா கெட்டவங்க, துஷ்கிருதம் மூடா, மூடானா கழுத மாதிரி உழைக்கிறவங்க, உழைச்சிக்கிட்டே இருக்கணும். செய்யும் தொழுதா தெய்வம், வேறு எதுவும் கோயிலுக்கு போக நேரம் இல்லை, பகவத்கீதை படிக்க நேரம் இல்லை, பக்தி பண்ண நேரம் இல்லை, உழைங்க 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 உழைச்சிக்கிட்டே இருங்க. இன்னொரு சாமியார் சொன்னார், இன்னொரு மகான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, விளிமீன் எலிமீன் கருதிய கருமும் கைகூடும் வரை உழைமீன், உழைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ கிருஷ்ணா வந்து உழைப்புக்கு எதிரி இல்லை. கிருஷ்ணா வந்து உழைப்புக்கு எதிரியாக இருந்தால் ஏன் அவர் பகவத்கீதையில் அர்ஜுனனை சண்டை போட சொல்கிறார் இல்லையா? அர்ஜுனா வந்து ஒரு சத்திரியா. கிருஷ்ணா அர்ஜுனன் டியூட்டி பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அர்ஜுனா நீ உன் டியூட்டி பண்ணாத, நீ உன் வேலையை செய்யாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் எனக்கு பூஜை பண்ணு, எனக்கு தவம் பண்ணு, என்னை ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லலை கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா என்ன சொன்னார், அர்ஜுனா உன்னுடைய டியூட்டி நீ பண்ணணும். அர்ஜுனுடைய கடமை வந்து நாட்டை காப்பாற்றுறது, ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, சத்திரியா. சத்திரியாவுடைய டியூட்டி வந்து அசுரர்களை தண்டிக்கிறது, அயோக்கியத்தனம் பண்ணுறவங்கள தண்டிக்கிறது தான் சத்திரியாவுடைய பிஸ்னஸ், சத்திரியாவுடைய டியூட்டி. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு பகவத்கீதையில் ஏன் மூடான்னு சொல்கிறாரு, யார் மூடான்னு சொல்கிறாரு, ஆத்மீக வாழ்க்கையை சிந்திக்காமல் உலக வாழ்க்கையை பௌதிக வாழ்க்கையை புலனின்பமே பிரதானம் வாழ்கிறவங்களும் கிருஷ்ணா மூடன்னு சொல்கிறார். அவங்களுக்கு சினிமா பார்க்க நேரம் இருக்கும், டிவி பார்க்க நேரம் இருக்கும், புலன்பம் அனுபவிக்க நேரம் இருக்கும், ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல நேரம் இருக்காது, பக்தி பண்ண நேரம் இருக்காது, கோயிலுக்கு வர நேரம் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், அவங்கள தான் கிருஷ்ணா மூடான்னு சொல்கிறார், கரெக்ட். ஸோ கிருஷ்ணா வந்து யாரை மூடான்னு சொல்கிறாரு, பக்தி பாதைக்கு வராமல் முழுக்க முழுக்க புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க, வேலை 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 செய்கிற தொழிலாக தெய்வம்னு சொல்லணும். ஸோ கிருஷ்ணா வந்து அதுக்கு அகேன்ஸ்ட், அதை வந்து ஏற்றுக்கொள்றதில்ல. கிருஷ்ணா கிருஷ்ணரை பின்பற்றக்கூடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அதை ஏற்றுக்கொள்றதில்லை. ஸோ ஒரு ஒரு பக்தர் வந்துட்டு அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்யணும், அவர் கணவனாவோ இல்லை மனைவியாவோ இல்லை தகப்பனாவோ இல்லை குழந்தையாகவோ ஒரு ஆசிரியராகவோ ஒரு மாணவராகவோ அவர் என்னவா இருக்காரோ, அவர் என்ன ஒரு பொசிஷனில் இருக்காரோ அதை அவர் கரெக்டாக பண்ணணும். அதே சமயத்தில் அவர் பக்தியை பண்ணணும், அவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும். கிருஷ்ணா தான் சொல்லு, கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலே சுகதாசன, உனக்கு செயல் பண்ண உரிமை இருக்குது, அந்த அனுபவிக்க உரிமை இல்லைன்னு சொல்லார் கிருஷ்ணா. ஸோ அந்த கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிக்கணும் அந்த செயலை. ஸோ அதனால தான் கிருஷ்ணா அர்ஜுன்ட்டு என்ன சொன்னார், நீ யுத்தம் செய்யணும்னு சொன்னார், இந்த யுத்தம் எனக்காக செய்யணும்னு சொன்னார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரை யுத்தச்ச மையற்பித மனோபுத்தி மாமே வைசி அசம்சயக, ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் கிருஷ்ணா. தஸ்மாத் எனவே, தஸ்மாத்னா எனவே, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு எல்லா நேரத்திலையும் காலத்திலையும் மாம் அனுஸ்மர, என்னை நினச்சிட்டு என்னை நினச்சிக்கோ, தஸ்மா சர்வேசு காலேசு மாம் அனுஸ்மர யுத்தச்சு, அதே சமயத்தில் யுத்தம் செய்யணும். ஓ கிருஷ்ணாவை நினைக்கணுமோ அப்போ நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் இல்லையா, கிருஷ்ணாவை நினைக்கணும் வீட்டிலே உட்காந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. தஸ்மா சர்வேசு காலேசு மாம் அனுஸ்மர யுத்தச்ச, நீ என்ன நினச்சிக்கணும் உன் கடமையை செய்யணும். அப்போ கிருஷ்ணாவை எங்கே வேணால் நினைக்கலாம், ஸ்கூலுக்கு போகும்போது நினைக்கலாம், வேலைக்கு போகும்போது நினைக்கலாம், வியாபாரம் பண்ணும்போது நினைக்கலாம், தூங்கும்போது நினைக்கலாம், எனி டைம் எந்த நேரம் வேணாலும் கிருஷ்ணாவை நினைக்கலாம், அதுக்கு நேர காலம் கிடையாது. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியாச்சு, அதே சமயம் நம்முடைய கடமையை செய்யணும். அப்படி பண்ண என்னாகும், மை அர்ப்பித மனோ புத்தி, உன்னுடைய மனது புத்தி எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்றார் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நம்முடைய மனது புத்தி அவருக்கு அர்ப்பணம் பண்ண சொல்றார். மை அர்ப்பித மனோ புத்தி மாமே வைசி அசம்சயக, அசம்சயன சந்தேகனா, சந்தேகனா அர்ஜுனா நீ கட்டாயம் என்ன வந்து அடைவாய். ஸோ இதுதான் பகவத்கீதை வந்து கிருஷ்ணா நம்ம வந்து அவர் அடையிறதுக்கு உண்டான வழிகளை சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அதே சமயம் நம்முடைய கடமையை செய்யணும், அதே சமயத்தில் பற்று இல்லாமல் செய்யணும், அதை பகவானுக்காக செய்யணும். ஸோ அவங்க வந்து துஷ்டர்கள் இல்லை, துஷ்கிருதி கிடையாது, மூடர்கள் இல்லை. யார்? கிருஷ்ணாவுக்காக செயல்படுறவங்க. இதெல்லாம் பண்ண நேரம் இல்லை, எனக்கு வேலை பண்ண மட்டும் தான் நேரம் இருக்குன்னு நினைக்கிறவங்க, 24 மணி நான் உழைப்பேன், 18 மணி நேரம் உழைப்பேன், 12 மணி நேரம் உழைப்பேன், ஆனால் எதுக்குமே நேரம் இல்லைங்கிறவங்க மூடா, கழுத மாதிரி. நம்ம அவன் துஷ்கிருதம் மூடா. பிரபத்தியந்தே நராத்தமா. நராத்தமான மனிதர்களே ரொம்ப கடைநிலையான, மனிதர்களே ரொம்ப கீழ்த்தரமாக வாழ்கிறான். புல இன்பமே பிரதானம். எதுக்காக? எதுக்கும் நேரம் இல்லை அவருக்கு, புல இன்பம் பண்ணுறதுக்கு மட்டுமே நேரம் இருக்கும். ஸோ அவங்க வந்து நராத மனிதர்களே ரொம்ப கீழ்நிலையானவங்க, அதுக்காக எதுவும் செய்வாங்க. நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா எதேந்திரிய பிரீர்த்தி ஆத்மோயம். கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாகவதத்தில், ரிஷபதேவர் அவதாரம் பண்ணிட்டு ரிஷபதேவர் என்ன சொல்கிறாரு, ஜனங்க வந்து புலன்பத்தில் பித்து பிடிச்சிருக்காங்க. நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா. விகர்மன்னா சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுது, என்ன வேணால் செய்யலாம். நான் என் புலனை திருப்திப்படுத்துறதுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவங்களை ஏமாற்றலாம், கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், ஊழல் பண்ணலாம். அவங்க தான் நராத்தமா, மனிதர்லேயே ரொம்ப கீழானவங்க. மாயா அபகிருத ஞானா, இந்த மூணாவது கேட்டகிரி, மூணாவது வகையானவங்க மாயா அபகிருத ஞானா. மாயைன்னா அறியாமை. அவங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க, டாக்டர் படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி, பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அட்வொகேட்டாக இருக்கலாம், அவங்க வந்து இன்ஜினியர் பண்ணியிருக்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இந்த ஜடக்கல்வி பௌதிக கல்வியில் ரொம்ப உயர்ந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும்? அதனாலேயே அவனுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. அவனை என்ன ஆயிடுச்சாவும் அறிவை வந்து மாயை அபகரிச்சின்னு போயிடுச்சு. பௌதிகங்கிற மாயையில் வந்துட்டு, பௌதிக கல்விங்கிற மாயையில் மூழ்கி போயிருக்கிறதுனால அவனுக்கு ஆன்மீக கல்வி படிக்க நேரம் இல்லை, பகவத்கீதை படிக்க நேரம் இல்லை, பாகவதம் படிக்க நேரம் இல்லை, அதை கேட்க நேரம் இல்லை. ஸோ இது மாயா அபகிருத ஞானா. அதனால் என்ன ஆகுது? கடைசியில் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் கடவுள் இல்லை, கடவுள் இருக்கார, கடவுள்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நம்மளோட முயற்சி தான், நம்ம சொந்த முயற்சி தான், எல்லாம் நம்ம வந்து நல்லா முயற்சி பண்ணோம், எல்லாமே நடக்கும், கடவுள் என்ன பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கடவுளை மறுக்கக்கூடிய கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அறிவு வந்து மாயை அபகரித்து போயிட்டதுனால அவங்க வந்து கிருஷ்ணாவை சரணடைய மாட்டாங்க. மாயா அபகர் ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, நாலாவது ஆசிரியம் பாவம், அசுரத்தன்மை வாய்ந்தவங்க. ஸோ இவங்க நாலு பேர் துஷ்கிருதி, ரொம்ப அசுரத்தன்மை வாய்ந்தவங்க, அசுர குணம் உள்ளவங்க. ஸோ இவங்களை தான் வந்து கிருஷ்ணா கண்டிக்கிறார், தண்டிக்கிறார். பரித்ராணாய சாதுனா வினாச்சாய சதுஷ்கிருதம். பக்தர்களை வந்து அசுரட்டிருந்து காப்பாற்றணும், பக்தர்களை வந்து அசுரட்டிருந்து காப்பாற்றணும் கிருஷ்ணாவுடைய முதல் வேலை. அதுக்கப்புறம் அந்த அசுரை அழிக்கிறது, தண்டிக்கிறது. வினாச்சாய சதுஷ்கிருதம். மூணாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. சம்பவாமி யுகே யுகே, நான் நிகந்தோறும் தோன்றுகிறேன். கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ பக்தர்களை காக்கணும், அசுரை அழிக்கணும், தண்டிக்கணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், இதுக்காக தான் பகவான் நிகந்தோறும் தோன்றுறார். ஸோ எப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம், இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் தோன்றார். ஸோ முதல்ல வந்துட்டு இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. இந்த இரண்யகசிபுட்டிருந்து பக்த பிரகலாதரை காப்பாற்றினார். இரண்யாக்ஷன்ட்டிருந்து பூமி தேவியை பூமியை காப்பாற்றி எண்ணற்ற உயிர்வாளிகளை காப்பாற்றினார். பகவான் வந்து வராக அவதாரம் பண்ணி அந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணார். ஸோ இரண்யாக்ஷன் வந்து பேராசைக்கு உதாரணம், அவருக்கு ரொம்ப பேராசை. தன்னுடைய சகோதரன் இரண்யகசிபு மூணு உலகத்துக்கு ஆளணும் அப்படின்னு ஒரு கதை எடுத்து தன் தோல் மேலே வச்சுட்டு இரண்யாக்ஷன் வந்து சவால் விடுறான் எல்லாரையும், எனக்கு நிகராக சண்டை போட யார் இருக்காங்க. அவங்க அடுத்த அவனுடைய அந்த பேராசையை வந்து கிருஷ்ணா வந்து தூள் தூளாக்குனார், வராக அவதாரம் பண்ணி அவனோட சண்டை போட்டு அவனை அழிச்சார். சார், ரெண்டாவது இரண்யகசிபு. இரண்யகசிபு பொய் அகங்காரம், நான் தான், என்னை விட உயர்ந்த சக்தி கிடையாது, நான் தான் கடவுள், என்ன தான் எல்லாரும் வழிபடணும், நானே எல்லாம் பண்ணுவேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஸோ இரண்யகசிபு நிறைய தவம் பண்ணி நிறைய உரம் வாங்கியிருந்தார். சந்திரன் சூரியன் இல்லாமல் அவனால் வெளிச்சம் கொடுக்க முடியும், காற்றினுடைய உதவி இல்லாமல் அவனால் வாயு உற்பத்தி பண்ண முடியும், வருணனுடைய உதவி இல்லாமல் அவனோட நீர் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இப்படி பயங்கரமான அமானுஷ்யமான சக்திகளை வச்சுருந்தார். யார்? இரண்யகசிபு. அதனால் அவனுக்கு அகங்காரம், நானே எல்லாம். என் பகவான் என்ன பண்ணார்? நரசிங்க அவதாரம் பண்ணி இரண்யகசிபு வதம் பண்ணார். தென் அதுக்கப்புறம் இது சத்தியுகம். சத்தியுகத்தில் வந்து பக்த பிரலாதரை காப்பதற்காக பகவான் நரசிங்க அவதாரம் பண்ணி பிரலாதரை காப்பாற்றி பிரலாதர் மூலமாக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். பிரகலாத வந்து 12 மகாஜனங்களை ஒருத்தர், 12 மகாஜனங்கள் கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள். இந்த 12 மகாஜனங்கள் பிரகலாத ஒருத்தர். மகாஜனோ ஏன கதச பந்தா, தர்மசத்தத்துவம் நிகிதோ குகாயாம். தர்மங்கிறது ரொம்ப ரொம்ப, தர்மத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப ரகசியமானதும் கூட. அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? மகாஜனோ ஏன கதச பந்தா, மகாஜனுடைய வழிமுறையை பின்பற்றதுனால, பிரகலாதருடைய வழிமுறையை பின்பற்றினா நம்மளும் பக்தி பாதையில் முன்னேற்ற அடைவோம். ஸோ எப்படி கிருஷ்ணா வந்துட்டு நரசிங்க அவதாரம் பண்ணி பிரலாதர் இந்த உலகத்தை சக்கரவர்த்தி ஆக்கி அவர் மூலமாக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஸோ பிரலாதர் இந்த உலகத்தை ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணார். அதுக்கு அடுத்த யுகத்தில் வந்து ராம் ராமச்சந்திரா. த்ரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானும் ஸ்ரீ லக்ஷ்மணுமாக தோன்றினார், ஸ்ரீ ராம் அண்ட் லக்ஷ்மன். ஸோ ராம் லக்ஷ்மன் என்ன பண்ணாங்க, ராவணா கும்பகர்ணாவது. ஸோ ராவணன் கும்பகர்ணன், கும்பகர்ணன் அறியாமையின் மொத்த வடிவம். அவன் நல்லா சாப்பிடுவான், நல்லா டன் கணக்காக சாப்பிடுவான், சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குவான். இல்லை நம்ம நிறைய சாப்பிட்டா என்னாகும், தூக்கம் வரும், புலன்பு அனுபவிக்கணும். நிறைய சாப்பிட சாப்பிட என்னாகும், விதவிதமான பலகாரங்களை சாப்பிட்டு விதவிதமான உணவுகளை சாப்பிட்டே இருந்தால் புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ கும்பகர்ணா வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குவான், அப்படி தான் கும்பகர்ணா. ஸோ இந்த கும்பகர்ணன் அறியாமையின் மொத்த வடிவம். ராவணன், ராவணன் வந்து காமத்தின் மொத்த உருவம். ராவணனுக்கு வந்து காமம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், தேவலோகம் அங்கைகளை அனுபவிக்கணும், எந்த பெண்களை பார்த்தாலும் அனுபவிக்கணும். ஸோ இது ராவணன், ராவணன் வந்து காமத்துடைய மொத்த வடிவம். நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி தசரா தசரா ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க, தசரா திருவிழா. தசரா திருவிழா வந்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் ராவணன் வதம் செய்ததை வந்து ரொம்ப அந்த லீலையை நினைவு கூறுற வகையில் ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவாங்க. ராவணன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உருவம் உள்ள பொம்மையை செய்து அது ராமர் வந்து அம்பு விடுற மாதிரி அந்த லீலைகளை வந்து நினைவு கூர்ந்து பக்தர்களாக அதை கொண்டாடுறாங்க. ஸோ ராவணனுக்கு 10 தலைகள், 20 மேற்பட்ட கரங்கள், அந்த 10 தசக்ரீவன், 10 தலை உள்ள ராவணன் வந்து காமத்தின் மொத்த வடிவம். அவனுக்கு நிறைய பேர் அறிவுரை கூடினாங்க, அவருடைய சொந்த மாமனான மாரிச்சன். ஸோ மாரிச்சன் சொல்கிறாரு ராவண இடத்துல, வேணா நீ சீதாதேவியை போகா, சீதாதேவிகிட்ட போகாத, அந்த ராமன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவனுடைய பராக்கிரமத்தை நான் பார்த்தேன். ஸோ என்னை வந்து ஒரே அம்பால் பல யோஜனை தூரத்தில் கொண்டு போய் என்னை சமுத்திரத்தில் வீசினார் ராமர். ஸோ ராமனுடைய சக்தி வந்து சாதாரணமாக அழுவிடாது நீ, அதனால் தயவுசெய்து சீதையை நீ திரும்பி கொடுத்துரு அப்படின்னு ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணார். யார், ராவணனுக்கு அறிவுரை கூறினார் மாரிச்சன், கரெக்ட் மாரிச்சன். அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டோதிரி, தன்னுடைய அவருடைய மனைவியான மண்டோதிரி சொல்கிறா, நான் இருக்கேன், இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அந்த சீதாதேவி வேணாம், அவளை திரும்ப விட்டுடுங்க. தன் ராவனுடைய மந்திரி பிரகஸ்தன், தன் ராவனுடைய சகோதரன் விபீஷணன், இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ராவனுடைய தலையில் தலை கணம், அவனுடைய தலையில் வந்து காமம் தலைக்கேறி இருந்தது. ஸோ ராவனால் யார் சொல்கிறது கேட்கல, சீதையை பிடிச்சின்னு வந்து அவளை வந்து தன் வசப்படுத்தணும் முயற்சி பண்ணான். தன் ஃபைனலி ராமர் வந்துட்டு, ராமருக்கும் ராவணனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது, கடுமையான யுத்தம். இந்த ராமர் ராவணன் யுத்தம் மாதிரி இந்த 3 உலகத்தில் இதுவரைக்கும் நடக்கலை, அப்படி ஒரு பிரம்மாண்டமான யுத்தம். ஸோ அந்த யுத்தத்தில் வந்துட்டு ராவணன் வந்து லக்ஷ்மணனை வந்து ஒரு அஸ்திரத்தால் தாக்கிடுறார். லக்ஷ்மணன் வந்து அந்த அஸ்திரத்தால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் இருக்கார். ராமர் லக்ஷ்மணன் மயங்கிய நிலையில் பார்த்துட்டு ராமருக்கு பயங்கரமான கோபம் வருது. பல பல அஸ்திரங்களால் ராவணனை வந்து தாக்குறார், அவருடைய கரங்கள்லாம் கட்டாகுது, தலைகள்லாம் கட்டாகுது, எண்ணற்ற அஸ்திரங்களை போடுறார். யார், ஸ்ரீராமர் ராவணனை நோக்கி எண்ணற்ற அஸ்திரங்களை பாய்ச்சிறார். கரங்கள் கட்டாகுது, தலை கட்டா, ஒரு தலை வெட்டணும்னே திரும்ப இன்னொரு தலை மலிக்குது, ஒரு தலை உஸ் இன்னொரு தலை உஸ் இன்னொரு தலை, தலை வெட்ட வெட்ட தலை வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான், ஸோ இந்த காமங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக நம்ம மனதில் பதிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்தி தோணில் தீவிரமாக இருக்குமோ அப்போ தான் இதை ஜெயிக்கும், அது ஜெயிக்கிறது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை. ஸோ ராவணன் வந்து ஒரு தடவை ராமரை தலை வெட்டுமோ இன்னொரு தலை மலிக்குது, இன்னொரு அப்படி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஃபைனலி ராமர் என்ன பண்ணார், அவனுடைய ஹிருதயத்தில் அவங்க ஹிருதயத்தில் வந்து ஒரு அமிலம் இருக்குது, அதை வந்து பிரம்மாஸ்திரத்தினால வட்டில் வைத்தால் தான் அவன் இறந்து போவான். ராமர் வந்து ஒரு கூர்மையான அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து ராவனுடைய இதயத்தை நோக்கி ஏவினார். ஸோ ராவனுடைய இதயம் வந்து அந்த பிரம்மாஸ்திரம் தாக்கப்பட்டு அந்த அமிலம் முற்றிலும் கரைந்து ராவணன் வந்து இறந்து போனான். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானிக்கு ஜாய். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீராமர் வந்துட்டு ராவணனை லக்ஷ்மணனை வந்து காப்பாற்றினார், ராவணனை வதம் செய்தார். அதுக்கு அடுத்த யுகத்தில் வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர், கிருஷ்ண பலராம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பகவான் ஸ்ரீ பலராமனும் தோன்றினாங்க. ஸோ அந்த யுகத்தில் வந்துட்டு பகவான் என்ன பண்ணார், சிசுபாலன் தண்டவக்ரன். சிசுபாலன் பொறாமையின் மொத்த வடிவம், தண்டவக்ரன் கோபத்தின் மொத்த வடிவம். சிசுபாலனுக்கு என்ன பொறாமைனா கிருஷ்ணர் மேலே பொறாமை, ருக்மணியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கிருஷ்ணரை அபகரிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு, தூக்கின்னு போயிட்டாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து சிசுபாலனுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே பொறாமை, அவர் வந்து கிருஷ்ணரை வந்து அனாவசியமான வார்த்தைகளால் பயங்கரமாக நிந்தனை பண்ணுவார் சிசுபாலன். கிருஷ்ணாவும் பொறுமையாக அவன் மன்னிச்சு விட்டுட்டே இருப்பார். பட் ஆனால் யுதிஷ்ட மகாராஜோடய ராஜசூய யக்கத்தில் வந்துட்டு அவனுக்கு லிமிட்டுக்கு மேலே, அவன் கொடுக்கப்பட்ட லிமிட்டுக்கு மேலே கிருஷ்ணரை வந்து அவதூறு பேச ஆரம்பிச்சிடும். ஸோ கிருஷ்ணா ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருப்பார், சிசுபாலனுடைய அம்மா கிருஷ்ணாவுடைய அத்தை. ஸோ கிருஷ்ணாவுடைய அத்தைகிட்ட கிருஷ்ணா என்ன வாக்கு கொடுத்துருக்காரு, உங்கள் பையன் என்னை எவ்வளோ ஏளனை பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனால் 100 முறைக்கு மேலே சொன்னான்னா நான் அவனை பனிஷ் பண்ணிடுவேன், தண்டிச்சுடுவேன். ஸோ அன்றைக்கு அது சிசுபாலனுக்கு தெரியும். ஸோ சிசுபாலன் என்ன பண்ணுவார், ஒரு தடவை கிருஷ்ணர் திட்டுவார், 99 தடவை நிறுத்தின்றான், 100 தடவை நிறுத்தின்றான். பட் அன்னைக்கு வந்து அவனுடைய பொறாமையுடைய அதிக உச்ச நிலையில் போயிட்டு தன்னை அறியாமல் நூற்றுக்கு மேற்பட்ட முறையில் கிருஷ்ணரை வந்து சிசுபாலன் நிந்திக்கிறார், அவதூறு பேசுகிறார். அப்போ அங்கே இருக்கிற சபையில் வந்து எல்லாருக்கும் பயங்கரமான கோபம் வருது. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், பீஷ்மர் எல்லாருக்கும் பயங்கரமான கோபம். கிருஷ்ணா வந்து அந்த இடம் வந்து ரொம்ப மேலும் சண்டே சச்சரவுலாம் நிறைந்திடக்கூடாது, ஏன்னா அது யாகசாலை, யுதிஷ்டமராஜாவோட யாகசாலையில் வந்து அந்த யாகம் தடைபட்டக்கூடாது, அனாவசியமான இந்த சண்டை இங்கே ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுக்கணும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணார், தன் சுதர்சன் தாலை சிசுபாலன் தலையை சீவினார். சிசுபாலன் தலையை துண்டிக்கப்பட்ட உடனே தண்டவக்கனுக்கு பயங்கரமான கோபம், தன்னுடைய சகோதரன் சிசுபாலன் தண்டிக்கப்பட்டார் நண்பன், அதே போல் தண்டவக்கன் கோபத்தோடு ஒரு பெரிய கதை எடுத்துன்னு கிருஷ்ணாவை தாக்கல் வர தன் கிருஷ்ணா தண்டவக்கனை வதை பண்ண. ஸோ எப்படி ஒரு யுகத்திலையும் வந்து கிருஷ்ணா வந்துட்டு அசுரரை அழிக்கிறார், பக்தர்களை காக்கிறார். ஸோ ரெண்டாவது திரேதைவத்தில் வந்து ராவணனை வதம் பண்ணி விபீஷ்ணா தர்மத்தின் சொரூபமான விபீஷ்ணு லங்கைக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். ராவணுடைய அட்டுவழியத்திலேருந்து பொது ஜனங்களை காப்பாற்றினார், மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுத்தார். அதே மாதிரி துவாபர யுகத்தில் வந்து எண்ணற்ற அசுரர்கள், கம்சன், சிசுபாலன், தண்டவக்கரன், ஜராசந்தன், காளேவனன், பௌமாசுரன், இந்த மாதிரி எண்ணற்ற அசுர அரசர்களை வதம் பண்ணி கிருஷ்ணா வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். தன் பாண்டவர்களை வந்து இந்த உலகத்தை சக்கரவர்த்தி ஆக்கினார். தென் அவருக்கு வந்து பகவத்கீதையை போதிக்கிறார் அர்ஜுனனுக்கு, அது மூலமாக நமக்கு பகவத்கீதை கிடச்சிருக்கு அர்ஜுனன் மூலமாக. ஸோ எப்படி ஒரு யுகத்திலையும் வந்துட்டு பகவான் வந்து அசுரர்களை அழிக்கிறாரு, பக்தர்களை காக்கிறார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். இப்போ கலியுகத்தில், கலியுகத்திலேயே பகவான் தோன்றினார். யார் வந்து இது பேசிகிட்டு இருந்தோம், கலியுகத்தில் வந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். அதாவது ரொம்ப ஆச்சாரியர் லோச்சன் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகாக பாடுறார், பரம கருணா பகுதுஜனா நிதாய் கௌரச்சந்திரா. இந்த கௌரச்சந்திரர் இந்த சைத்தன்யர் நித்யானந்த் இருக்காங்களே, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். தவ அவதாரா சரசிரோமானி, தவ அவதாரா சரசிரோமானி கேவல ஆனந்த கண்டா. இந்த எல்லா அவதாரங்களும் சிகரம், ரொம்ப உயர்ந்த சிகரம் போனவங்க இவங்க. யார் ரெண்டு பேரும், சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும். ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. இந்த ஒரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணாங்க, பக்தர்களை காத்தார், அசுரை அழித்தார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஸோ கலியுகத்தில் வந்துட்டு எல்லாருமே அசுர குணம் அதிகமாக இருக்காங்க, காமம், கோபம், பேராசை, பொய் அகங்காரம், கர்வம், பொறாமை இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த அசுரங்கள்லாம். இந்த அசுரங்கள் எல்லாமே இந்த ஆறு விரோதிகள், ஆறு எதிரிகள் எப்போ நம்ம கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க. முதல் யார் ரெண்டு பேரும், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. இரண்யாக்ஷன் வந்து பேராசை, இரண்யகசிபு பொய் அகங்காரம். ரெண்டாவது வந்துட்டு ராவணன், கும்பகர்ணன். ராவணன் வந்து காமம், கும்பகர்ணன் அறியாமை. ஸோ மூன்றாவது சிசுபாலன், தந்தவக்கரன், பொறாமை, கோபம். ஸோ இந்த ஆறு குணம், பேராசை, பொய் அகங்காரம், காமம், அறியாமை, பொறாமை, கோபம், இந்த ஆறு எதிரிகள் வந்து எப்போ நம்ம கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க. ஸோ பகவான் ஒரு ஒரு அவதாரம் பண்ணி அந்த எதிரிகளை வந்து கொன்று தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஸோ இப்போ இந்த ஆறு எதிரி எங்கே இருக்காங்க, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்காங்க. அப்போ கொல்லணும்னு கலியுகத்தில் எவ்வளோ பேர் கொல்லணும், துஷ்கிருதி நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, கலியுகத்தில் வந்து கிருஷ்ண பக்தி பண்ண நேரம் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு நிறைய படிக்கிறாங்க, நாத்திக கொள்கை, அசுர கொள்கை, நாத்திகம் பேசுகிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, ஆசிரியம் பாவம் ஆசிரியா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள், அப்புறம் உயர்ந்த கல்வி படித்து பகவானுக்கு பக்தி செய்ய நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க, கடினமாக உழைக்கிறாங்க, பகவானுக்கு பக்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, பகவான் மேலே அன்பு செய்ய மாட்டேன், யுக்த தர்மம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு மனிதர்கள் ரொம்ப கீழ்நிலையான தர்மத்தை போயிட்டு இருக்காங்க, தர்மத்தை கீழே போயிட்டு ரொம்ப அதர்ம பாவகாரிகள் நிறைய செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேரை கொள்றது, கொள்றதுனா எல்லாரையுமே கொள்ளணுமே. ஆனால் இந்த ரெண்டு அவதாரம் இருக்க ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. யார் ரெண்டு பேரும், சைத்தன்ய நித்யானந்தர். அதுக்கு ரொம்ப சாட்சி இருக்கே, பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உதாரிலோ உதாரிலோ, பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உதாரிலோ தாரா சாட்சி ஜெகாய் மதாய். பாப்பி சாப்பி எத்தாச்சிலோ, நீங்கள் பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ என்ன, நீங்கள் சமுதாயத்தில் எந்த ஒரு கீழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இல்லைங்க, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், நான் ரொம்ப பாவகாரியம் பண்ணுறவன், ரொம்ப அசுரத்தன்மை உள்ளவன், பரவாயில்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹரிநாம உத்தாரிலோ ஹரிநாமத்தை சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரிநாமத்தை சொல்லும்போது என்னாகும், நம்ம வந்து தூய்மையானவங்களாக, நம்ம ஹிருதய தூய்மை அடையும். அதுக்கு சாட்சி இருக்கே, தாரா சாட்சி ஜெகாய் மதாய். ஸோ இந்த ஜெகாய் மதாய் ரெண்டு பேரும் ரொம்ப பாவகாரியங்கள் பண்ணுறவங்க. ஈவந்தோ அந்த ஜெகாய் மதாய் ரெண்டு பேரும் ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாங்க, பிராமண குலத்தில் பிறந்து, ஆனால் என்ன பண்ணாங்க, நல்லா குடிப்பாங்க, போதை பண்ணு போடுவாங்க, அப்புறம் தகாதூரம் பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, நல்லா குடிச்சிட்டு தெருவில் நின்று சண்டை போடுவாங்க, அரண்டரை வருஷத்தோடு நின்று தெருவில் நின்று சண்டை போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. அவ்வளோ மோசமானவங்க. அவங்க பாவிகளே கொடூரமான பாவிகள் ஆயிட்டாங்க. யார் ரெண்டு பேரும்? ஜெகாய் மதாய். அப்போ யாருமே அவங்ககிட்டயே போக மாட்டாங்க. யாராவது அவங்களை பார்த்தா உடனே கங்கையில் போய் விழுந்து குளிச்சுருவாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப அசுத்தமானவங்க, ரொம்ப துர்பாகியசாலிகள், ரொம்ப கீழ்த்தரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஜெகாய் மதாயோடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய இது பார்த்தா யமதேவருக்கே தலை சுத்துது. யமராஜா வந்து சித்திரகுப்தர் கேட்குறாங்க, இந்த ஜெகாய் மதாவுடைய பிறப்பு அவங்க பற்றி கேட்கும்போது அவங்க பாவங்களுக்கு வந்து ஒரு புஸ்தகம் போட்டு பத்தவே பத்தாது இடம், அவ்வளோ பாவங்களை எழுதி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரெக்கார்டு வந்து இந்த இந்த ஜெகாய் மதாக்கு எத்தனை தண்டனை கொடுத்தாலும் தகும், அவ்வளோ பாவங்கள், எவ்வளோ ஜென்மங்களாக வந்து நரகத்தில் வந்து துன்பம் அனுபவிக்கணும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுலபமாக வந்து பக்தி பாதைக்கு வந்தாங்க. காரணம் என்னது? சைதன்ய மகாப்பிரபு கருணை, நித்யானந்த பிரபுடைய கருணை. ஸோ நித்யானந்த பிரபு வந்துட்டு சைதன்ய மகாப்பிரபுடைய கட்டளை என்னென்னா, சுனோ சுனோ நித்யானந்தா சுரோ ஹரினா ஹரிதாஸ் சர்வத்திர பிரச்சார மோரஹாரினாம். அந்த ஏ ஹரிதாஸ் ஏ நித்யானந்தா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு கிராமத்துலையும் நகரத்துலையும் போங்க, என்னுடைய நாமத்தை வந்து பகவானுடைய நாமத்தை கிருஷ்ண நாமத்தை பிரச்சாரம் பண்ணுங்கள். சிவங்க என்ன பண்ணாங்க? எல்லா ஒரு கிராமமும் நகரமும் ஒரு நவதீபத்தில் ஒரு தெருக்கள்லையும் ஒரு வீடுகளையும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தயவுசெய்து நீங்கள் கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்கள், போலோ கிருஷ்ணா பரோ பஜோ கிருஷ்ணா கரோ கிருஷ்ணா சீக்கா. தயவுசெய்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லுங்கள், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்கள், கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ணுங்கள். இப்படி வந்து ஒருத்திட்டையும் கேட்டுக்கிறாங்க. யார் ரெண்டு பேரும்? ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்துட்டு ஒரு நாள் ரோட்டில் நடந்து வரும்போது ரெண்டு பேரும் பார்த்தாங்க. இங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. என்ன கூட்டம் அப்படின்னு கேட்குறாரு வரவர்கிட்ட. நீங்கள் அங்கே போகாதீங்க, இங்கே பார்த்தா சாது மாதிரி இருக்கீங்க, அங்கே ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பயங்கரமாக கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஸோ நித்யானந்த பிரபுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்தது, இந்த குடிகாரங்களும் வந்து பக்தராக மாறினா சைத்தன்மா அப்படியே புகழ் இன்னும் மூணு உலகத்துக்கு பரவும், என்னுடைய குருவோடைய புகழ் மூணு உலகத்துக்கு போகும்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு கூட்டத்தையெல்லாம் விளக்கி பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக குடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாரையும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபு என்ன சொன்னால், அவங்ககிட்ட தயவுசெய்து நீங்கள் ஹரிநாம சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கள், இதெல்லாம் விட்டுடுங்க. அந்த கோவம் வந்து என்ன பண்ணான், கையில் உள்ள அந்த கல் பானை குடிச்ச பானை இருக்குல்லையா பானை, அந்த பானை எடுத்து நித்யானந்த பிரபு மண்டையில் ஓங்கி அடிச்சிட்டான். ஓங்கி அடித்து அப்படி பிளட்டு வந்துட்டுருக்கு, நித்யானந்த பிரபு மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துட்டுருக்கு. ஆனாலும் நித்யானந்த பிரபு என்ன பண்ணால், அவர் கோவப்படலை, அவங்க கோவப்படலை, அவங்கள வெறுக்கலை, அவங்கள உதாசீனப்படுத்தலை. நித்யானந்த பிரபு ரொம்ப வேண்டிட்டார், பரவாயில்ல நீங்கள் அடித்து கொண்டாலும் பரவாயில்ல, தயவுசெய்து பகவான் நாமத்தை சொல்லுங்கள். இப்போ அடித்து ரத்தம் வரணும்னு ஒருத்தனுக்கு நடுங்கி போயிடுது, ஐயோ என்னடா இந்த சாது பையனும் அடிச்சிட்டமேன். ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சைதன்ய மகாப்பிரபு அங்கே விரைந்து வரார். சைதன்ய மகாப்பிரபு வந்துட்டு நித்யானந்த பிரபு இந்த ரெண்டு குடிகாரங்களும் காயப்படுத்திட்டாங்க, இந்த ஜெகாய் மதாய் ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபு காயை பற்றி ஒரு மண்டையில் ரத்தம் வருதுன்னு தெரிஞ்சோடனே சைதன்ய மகாப்பிரபு ரொம்ப வேகமாக கோபமாக வரார். சைதன்ய மகாப்பிரபு வந்து ரொம்ப மிருதுவானவர், ரோஜாப்பூ மாதிரி ரொம்ப மிருதுவானவர், அதே சமயத்தில் இடி மாதிரி ரொம்ப கனமானவர் கூட. எப்போது சைதன்ய மகாப்பிரபு வந்து யார் ஒருத்தர் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணி பக்தி பண்ணுறாங்க அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார், யார் ஒருத்தர் பக்தர்களுக்கு இடையூறு பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட ரொம்ப கோபமாக இருப்பார், அவங்கள மன்னிக்கவே மாட்டார். பக்தர்களுக்கு இடையூறு பண்ணுறவங்க, பக்தர் அவதாரம் பண்ணுறவங்க பக்தருக்கு அபராதம் பண்ணுறவங்க சைதன்ய மகாபு மன்னிக்கவே மாட்டார். உடனே சைதன்ய மகாபு அங்கே வரும்போதே சுதர்ஷன் வரார், சுதர்ஷன் உடனே வரணும், அவனுக்கு ரெண்டு தலையை சீவணும். பட் நித்யானந்த பிரபு வந்து சைதன்யாவுடைய பாதங்கள் வந்து நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறார், மகாபிரபு அவங்களை மன்னிச்சு விட்டுடுங்க, நம்ம அவதாரத்தை நோக்கி இவங்களை கொள்றதில்லை, இவங்களை மன்னித்து அவங்களுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்குறதான் கிருஷ்ண பிரேமம், இந்த மிக உயர்ந்த லட்சியமான கிருஷ்ணனுடைய பிரேமத்தை கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இந்த அவதாரத்தில் ஆயுதம் எதுவும் கொண்டு வரல, நம்ம சுதர்சன் கொண்டு வரல, சாரங்கம் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல, நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன ஆயுதம் நமக்கு? ஹரிநாமம் தான் ஆயுதம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் ஆயுதம். இந்த ஆயுதத்தை தான் வந்து சைதன்ய மகாப்பிரபு நித்யானந்த கொண்டு வந்திருந்தேன். ஸோ நித்யானந்தருடைய கருணையினால ரொம்ப வேண்டிட்டார். ஸோ நித்யானந்த பிரபு யாரு? லக்ஷ்மணா பலராம். ஸோ லக்ஷ்மணா வந்து தாக்கப்பட்டோன்னே ராமருக்கோ வந்து ராவணனே உதவி பண்ணார். ஸோ இங்கே அதே லக்ஷ்மணா நித்யானந்த பிரபுவாக வந்திருக்காரு, அதே பலராமன் நித்யானந்த பிரபு வந்திருக்காரு, பட் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். இந்த அண்ட சராசங்களும் பிரபஞ்சங்களும் தன் தலையில் தாங்கிட்டு இருக்கார் ஆதிசேஷன் அனந்தன். அந்த அனந்தன் வந்துட்டு ஆதிசேஷன் வந்து எண்ணற்ற பிரபஞ்சங்களை தன் தலையில் தாங்கிட்டு இருக்கார். ஸோ அப்பேற்பட்ட அந்த நித்யானந்த பிரபு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கருணையோடு அவங்கள மன்னிக்கிறார். ஸோ நித்யானந்த பிரபுடைய கருணையை பார்த்தோன்னே சைதன்ய மகாபிரபுக்கு ரொம்ப அந்த ரெண்டு பேரும் சைதன்யா அப்படி விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, நீங்கள் மன்னிச்சுடுங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் நித்யானந்த பிரபு சார் பாருங்கள் பாருங்கள் அவங்க வந்து மனசு மாறிட்டாங்க, அவங்களை மன்னிச்சு நீ தண்டிக்கக்கூடாது, ப்ளீஸ் உங்கள் கருணையை தயவுசெய்து உங்கள் கருணையை அவங்களுக்கு கொடுங்க. தென் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் மன்னிச்சு விட்டுறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் திருந்தி மிக உயர்ந்த பக்தர்களானாங்க. அவங்க செய்த பாவகாரியங்களும் எங்கே போச்சுன்னு ரெக்கார்ட்லேயே காணோம்ல, எல்லாம் தும்சமாயிடுச்சு. யமராஜுக்கே ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ பெரிய பாவம் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே அரேஸ் ஆகிடுச்சே. காரணம் என்னது? அவங்க வந்து இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டேன். பக்தருடைய சங்கத்திலிருந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே நாம ஜபம் பண்ணிட்டு அவங்க மிக உயர்ந்த வைஷ்ணவரானாங்க, மிக உயர்ந்த வைஷ்ணவரானாங்க. யார் ரெண்டு பேரும்? ஜெகாய் மதர். இதுதான் இந்த யுகத்துடைய கலியுகத்தில் வந்துட்டு பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி யாருமே வெறுக்கல. சைத்தன்ய மகாபிரபு யாரும் வெறுக்க மாட்டார், யாருமேலையும் போராமல் கொள்ள மாட்டார். எல்லார்த்தையும் அன்பா எல்லாருக்கும் கிருஷ்ணநாமத்தை வந்து விநியோகம் பண்ணார். ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதார் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. ஸோ இந்த அவதாரத்தின் நோக்கம் யாரையும் கொள்றதில்லை, யாரையும் அழிக்கிறதில்லை. பரித்ராணாய சாதுன்னா பினாச்சாய்ச்ச துஷ்கிருதம், பக்தர்களை காக்கணும் அசுரர்களை அழிக்கணும். பட் கலியுகத்தில் வந்து பக்தர்களை காக்கிறாரு அசுரர்களையும் பக்தராக்கிறாரு. இதுதான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்துடைய ஸ்பெஷல். ஸோ மற்ற அவதாரங்களை வந்துட்டு கிருஷ்ணா வந்து அசுரர்களை தண்டிச்சாரு, அசுரர்களை அழிச்சாரு, பக்தர்களை காப்பாற்றினார். பட் கலியுகத்தில் வந்து அதே கிருஷ்ணர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றி அசுரங்களையும் பக்தராக்கிறார், அசுரர்களுக்கும் தன் கருணையை கொடுக்கிறார். இந்த மூடா நராத்தமா அபகிரத மாயா அபகிரத ஞானா ஆசிரியம் பாவம் ஆசிரியதா, கடினமாக உழைக்கிறவங்க, எனக்கு எதுக்குமே நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க, அதுக்கப்புறம் அதிக படித்து அதனுடைய அறிவு பௌதிகத்தில் மூழ்கி போய் ஆத்மீகத்தில் சிந்தனையே இல்லாதவங்க, அப்புறம் ரொம்ப மனிதர்களே கீழ்நிலையாக வாழ்கிறவங்க, அசுரத்தன்மை உள்ளவங்க எல்லாருக்கும் சைத்தன்ய தன் கருணையை கொடுத்தார். எண்ணற்ற லீலைகள் வந்து சைத்தன்யமாவை புரிஞ்சார். பிரகாசானந்த சரஸ்வதி மாதிரி உள்ள சன்னியாசிகள், கடவுளே இல்லை, கடவுள் ரூபம் இல்லை, கடவுள் ரூபம் கிடையாது, நம்மளும் கடவுள் தான் சொல்லக்கூடிய மாயாவாதிகள், ஸோ அவங்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா மேலே தூய்மையான அன்பு கொடுத்தார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை வந்து ரொம்ப ரொம்ப உலகம் முழுவதும் பரவியது. ஸோ அதில் முக்கியமான பங்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர். சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த கருணையை வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் வந்துட்டு வெளிநாடுகள்லாம் கொண்டு சென்று எண்ணற்ற பேரை கிருஷ்ண பக்தியில் மூழ்கடிச்சார். அவங்கெல்லாம் வந்து இப்போது எண்ணற்ற பக்தர்கள் கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க, ஸ்ரீல பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை. ஸோ இந்த மாதிரி கலியுகத்தில் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களே காக்கிறார், பக்தர்களுக்கு அன்பு, பக்தர்களுடைய கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறார், அசுரர்களுக்கும் கிருஷ்ணருடைய பிரேமம் கொடுத்து அவங்களையும் பக்தராக்கிடுறார். அப்புறம் இந்த கலியுக தர்மமான நாம சங்கீர்த்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். தர்ம சமஸ்தாபனார்த்தாய, கலியுகத்தில் என்ன தர்மம்? கலியுக தர்மம் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் வழங்கினார். ஸோ ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணினால நம்மளும் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கோம், சைத்தன்ய மகாபிரபு வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இதை பின்பற்றுறோமோ அதே போல் மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த இஸ்கானுடைய அகில உள்ள கிருஷ்ண பக்தியத்துடைய ஒப்பற்ற ஒரு தனிப்பெரும் சிறப்புன்னே சொல்லலாம். ஸோ இதில் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடியும் வந்து கலியுகத்தில் வந்துட்டு இந்த யுக தர்மமான நாம சங்கீர்த்தத்தில் கலந்துக்க வைக்கிறது நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த சேவை வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாட்டி பிரார்த்தனை பண்ணுவோம், நம்ம கிருஷ்ணனுடைய முன்னேற்றம் அடையணும், நிறைய பேருக்கு பகவானுடைய கருணை கிடைக்கணும்.